தேவனிடத்திலே சேரும்படியான சிலாக்கியம் பெற்ற தேவ ஜனமே, பரிசுத்தவான்களே, சகோதரர்களே, விசுவாச வீட்டாரே, உங்கள் ஒருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமை கர்த்தராலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பதான அன்பின் வாழ்த்துக்களோடு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சார்ந்திருக்கிறதான கோத்தகிரி பகுதியில் இருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள், கோட்டையம் பகுதியில் இருக்கிறதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னமாக பெல்வியூ பகுதியில் இருக்கிறதான கேரள சகோதர சகோதரிகள், எல்லோருடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, தேவ கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிறதான அந்த தலைப்பிற்கு நேராயம் கடந்து போகலாம். விசேஷமாக இந்த ஒரு சுவிசேஷ யுகம் முழுவதுமாக நாம் ஒரு புது சிருஷ்டிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மனித சுபாவத்திலிருந்து ஆவிக்குரிய சுபாவத்திலே உன்னதமான சுபாவமாயிருக்கிறதான திவ்ய சுபாவத்தை பெற்று தேவனிடத்திலே சேரும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த நிலையிலே அன்பு சகோதரர் சொன்னது போல மூன்று காரியங்களை நிபந்தனைகளாக வைத்து உன்னதமானவர் இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்மை வழிநடத்துவதற்காக அவரால் நியமிக்கப்பட்ட நம்முடைய தலை இருக்கிறார். ஆகவே இந்த மாபெரும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிற பொழுது இங்கே முதலாவதான தலைப்பாக உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும், அன்பானவர்களே, அருமை சகோதரன் சொன்னார் வசனத்தில் தமிழில் அது கடைசியில் இருக்கு, ஆங்கிலத்தில் முதலாவது இருக்கு. ஏன்? ஒருவேளை இது ஒரு சிம்போசியம், ஒரு ரெண்டு மணி நேரம் பேச வேண்டிய விஷயத்த ஒரு 15 நிமிஷத்தில் பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆகவே அப்படி இருக்கிற பொழுது தேவன் அதை ஞானமாக செய்திருக்கிறார். வசனம் அவருடையது. ஏன்னா ஏன் முதல்ல உண்மையுள்ள இருதயத்தை வச்சிட்டாருன்னா, தேவன்கிட்ட நெருங்கக்கூடிய வேலையில் முதல் முதல் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருதயம். அந்த இருதயம் அப்படியாக வருகிற பொழுது தான் இங்கே மனசாட்சி தெளிக்கப்பட்டு சுத்தமுள்ளதாக மாறும். அப்படி மனசாட்சி சுத்தமுள்ளதாக தெளிக்கப்பட்டால்தான் சரீரம், சரீரம் என்னங்கிறது பேர் அப்புறம் பேசுவார், தெளிக்க அது சுத்தமாக மாறும், கழுவப்படும். ஆகவே அன்பானவர்களே, நாம் பார்க்குறோம் முதலாவதாக ஒருவேளை இந்த வசனத்தை நாம் பார்த்தா உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரணத்தோடும் இரண்டு பாகங்களாக தான் இருக்குது நமக்கு. ஆக அந்த இரண்டு பாகங்களாய் காணப்படுகிறதான ஒரு நிபந்தனையை குறித்து நாம் சிந்திச்சிட்டோம்னா, முதல்ல உண்மையுள்ள இருதயம் அப்படின்னா இருதயம் என்ன குறிக்குது இல்லைங்களா? வேதமானவர்கள் நாம் மிகப்பெரிய சிலாக்கியம் பெற்றவர்கள் தேவஜனமாக. தேவன் அநேக பொருட்களை பயன்படுத்துகிறார் அவருடைய மேலான சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக. மரத்தை பயன்படுத்துகிறார், மலையை பயன்படுத்துகிறார், புல்லை பயன்படுத்துகிறார், மனிதனை பயன்படுத்துகிறார், காளையை பயன்படுத்துகிறார், ஆடை பயன்படுத்துகிறார், அநேகம். இங்கே கூட ஒரு இருதயம் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்பை பற்றி பேசுகிறதா, இந்த அங்கத்தை பற்றி பேசுகிறதா? இல்லை, மாறாக இருதயம்னா நாம் தெரியும் அது நம்முடைய மனசை குறிக்குது. அந்த மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய உணர்வுகள் சார்ந்ததொரு விஷயம், அதுதான் இருதயம். ஆக அந்த இருதயம் முதல்ல நம்முடைய சிந்தையாக, மனசாக, விருப்பமாக, நோக்கமாக காணப்படுகிறதான நம்முடைய மனது இப்போ சேரணும். அப்படின்னா சேரணும்னா முதல்ல என்ன வேணும் பார்க்குறோம். அந்த உண்மையான இருதயத்தில் அருமை அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய அந்த மனசு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும்னா, இயல்பிலேயே தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். காரணம், இருதயத்தில் நமக்கு தேவன் கூட பற்று இல்லைன்னா, இருதயத்தின் கூட தேவன் கூட இசைவு இல்லைன்னா, நாம் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே முதல்ல இருதயத்தில் என்ன நிலை இருக்கணும்னா, தேவனிடத்தில் நெருங்கணும், நெருங்கணும், இன்னும் நெருங்கணும். அந்த உணர்வு ஒவ்வொரு நிமிஷத்திலும் இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் ஓட ஆரம்பிக்கிறவருடைய மனசில் என்னதான் இருக்கும்னா, கடைசி வரைக்கும் ஓடணும். அந்த ஓட்டத்தின் மனோபாவம் ஒரு புது சிருஷ்டிக்குள்ளே இருந்தால் மட்டுமே இலக்கை அடைய முடியும். ஆகவே தேவனை கிட்டி சேர வேண்டும் என்ற மனசும், அதோடு கூட நமக்கு தெரியும் அந்த தேவனை கிட்டி சேர்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னன்னா, அது நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை. ஆகவே அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கணும். என்ன உடன்படிக்கை? என்னுடைய சித்தம் இல்லை, உங்கள் சித்தம். எல்லா விதத்திலும் தேவ சித்தத்தை மாத்திரமே செய்ய வேண்டும் என்ற உறுதியான ஒரு மனசு நம்முடைய வாழ்க்கையின் அசைவுகளை நடத்த வேண்டும். உணர்வுகளை, நோக்கங்களை, விருப்பங்களை நடத்துகிற செல்வாக்காக தேவ சித்தம் என்கிறதான நம்முடைய உடன்படிக்கை இருக்க வேண்டும். சரி, அதை தொடர்ந்து நம்ம போனால் எவ்வளோ காலம் இந்த உண்மை இருக்கணும் இருதயத்தில் அப்படின்னா, நம்முடைய மூச்சு நிற்கிற வரைக்கும், மரணம் வரை. ஒருவேளை அந்த மரண தருவாயில் கூட தவறளைத்து நம்முடைய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆகவே நெருங்கணும். ஆக எல்லா விதத்திலும் தேவனுடைய சித்தம் விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல அந்த இருதயத்தில் உண்மை இருக்கணும். ஆங்கிலத்தில் சில பதங்கள் சொல்லப்படுது, சின்சியர், ஃபெய்த்ஃபுல், ஹானஸ்ட், லாயல். அப்படின்னா ஒரு இருதயத்துக்குள்ள இந்த குணங்கள் நிறைந்திருந்தால் மட்டுமே நாம் முன்னால் போக முடியும். அங்கே இருதயத்தில் இப்படிப்பட்டதான ஒரு தன்மைகளை கொண்டிருக்கணும். உண்மையிலேயே இருதயம்னா என்ன சொல்லுது நம்ம பார்த்துட்டோம்னா, ஒருவேளை 6வது வால்யூமில் பேஜ் நம்பர் 132 இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 163 நீங்கள் படிச்சிங்கன்னா, இருதயத்தில் உண்மையாக இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும், நம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படுத்துவது. அப்படின்னா நம்மை நடத்துகிற சுக்கான், நம்மை நடத்துகிறதான செல்வாக்கு, நம்மேல் இருக்கக்கூடிய அதிகாரம், அது எதுவாக இருக்கணும்? தேவ சித்தமாக இருக்கணும். தேவ சித்தம் எங்கே இருக்கு? வேதத்தில் அநேக காரியம், சிலவற்றை செய்ய வேண்டாம் என்று இருக்கிறது, சிலவற்றை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. செய்ய வேண்டாம் என்று சொல்வதை கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டும் என்று சொல்வதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். எதில் தவறினாலும் உண்மை தவறுகிறது. உண்மையான இருதயம் நமக்குள்ள இருந்தா அப்பாவோட விருப்பம் மட்டுமே செய்வோம். இது மிகப்பெரிய காரியம். பார்த்தீங்கன்னா அதை சகோதரர் சொல்றாரு, இது நம்முடைய கடமை. எப்போ? முதலாவது கடமை எங்கே ஆரம்பிச்சிச்சு? நமக்குள்ள பேசிக் ஸ்டடி வந்துச்சு, தேவனை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்வது வந்துச்சு, தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். அந்த பாயிண்டில் நம்ம தேவனை சேர ஆரம்பிக்கிறோம். அதுக்கு உண்மையாக இருந்தோம். அந்த உண்மை தான் கர்த்தருடைய பலி மேலே நமக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கை நம்மை நீதிமான்களாக மாற்றிச்சு. நீதிமானாகும் பொழுது தேவன் கூப்பிட்டார், பரமழைப்பு இருக்கிறது வாருங்கள். அங்கே அதே உண்மை நல் மனசாட்சியாக மாறியது. உடன்படிக்கை செய்தோம், அந்த உடன்படிக்கை உண்மையாக இருந்த போது நமக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டுச்சு, ஜெரிப்பித்தல் கிடைத்தது. அங்கே உண்மையாக இருந்ததுனால பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து விட்டோம். இப்போ நம்முடைய நோக்கம் அதே எண்ணம், இப்போ தொடர்ந்து போக வேண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக. ரொம்ப அருமையான நிழல். அந்த அருமையான நிழல் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், எப்படியாவது தேவ சமூகத்திலே அவருடைய பிள்ளையாக மாறியே ஆக வேண்டும். ஆக அதுக்கு தேவை முதலாவது கடமை, தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை. நம்முடைய கடமையின் முடிவு என்பது இருதயத்தில் உண்மை. ஒவ்வொரு இருதயத்துக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இருதயத்தை பார்க்கறதுக்கு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இருதயத்தில் இந்த கடமை உணர்வு இருக்க வேண்டும். காரணம், இவ்வளவாக தேவன் எனக்கு செஞ்சிட்டார், அந்த உணர்வு இருக்கணும் இல்லைங்களா. நம்ம காலை தீர்மானத்தில் படிப்போம், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சிறிய காரியில் மட்டுமல்ல, பெரிய காரியில் மட்டுமல்ல, எல்லா காரியத்திலையும் உண்மையாயிருக்க நாடுவேன். அந்த நாட்டம் இருக்கா? சின்ன பொய் வருதா? சின்ன மறைத்தல் வருதா? வெளிப்புறம் இல்லையா? ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லையா? நம்மளால சொல்ல முடியாது உண்மையா இருக்கிறோன்னு. உண்மையா இல்லைன்னா பரலோகம் போற வாய்ப்பு இல்லை. ஆக இது கடந்து போகணும். இது எந்த அடிப்படையில் பார்க்கிறாருன்னா, நம்முடைய இருதயத்தின் உண்மையானது நம்முடைய ஓட்டத்தின் முடிவை தீர்மானிக்கிறது. எந்த அளவுக்கு இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது நீ என்னிடத்திலே சேருவாய், நான் பெற்றிருக்கிறதான ஜீவனை பெற்றுக்கொள்வாய், அது உனக்கு ஜீவ கிரீடம். ஆகவே மரிக்கும் வரை உண்மை உண்மை உண்மையான இருதயம் அவசியமா இருக்கிறது. அன்பானவர்களே, தொடர்ந்து நான் பார்க்கிற இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்து நாம் இன்றைக்கு தேவனால் எவ்வளவாக கனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த உன்னதமான சத்தியம், உன்னதமான உறவு, அப்பா என்று கூப்பிடக்கூடிய உறவு, அண்ணா என்று கூப்பிடக்கூடிய உறவு, உறவுகளே என்று கூப்பிடக்கூடிய உறவு, மிகப்பெரிய ஐக்கியம், ஆவிக்குரிய போஷாக்குகள், இதெல்லாம் தந்து உயர்ந்த நிலையில் நம்ம வச்சிருக்கிறார். நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நாம் பெற்றிருக்கிற சத்தியத்திற்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பிற்கு நாம் நன்றி உள்ள இருப்போமோ, அந்த அளவிற்கு உண்மையாயிருப்போம், இல்லைன்னா உதாசீனப்படுத்திடுவோம். ஆக அதை உணர்ந்து அதில் உண்மை காட்டணும். ஆக அப்படிப்பட்டதான ஒரு தன்மை வந்தால் மட்டுமே நாம் கிட்டி சேர முடியும், நெருங்க முடியும். மாத்திரமல்ல, நாம் தெரியும் இது ரொம்ப அவசியமான விஷயம், செய்யணும்னா ஒரு செமையான இருதயம் வேணும். நம்ம இருதயம் உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நமக்கு நாம நீதிபதி ஆகக்கூடாது, வேத வசனம் சொல்லணும் நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று. ஆக இது கடந்து போனால்தான் பரலோக வாய்ப்பு. விசேஷமாக இப்போ நாம கர்த்தருடைய 2 வருகையின் காலத்தில் இருக்கிற நமக்கு இப்போ கணக்கு கேட்கக்கூடிய காலம். உன்னிடத்திலே நான் தாளந்தை கொடுத்தேனே, உன்னிடத்திலே ராத்தலை கொடுத்தேனே, 5 கொடுத்தேனே, 2 கொடுத்தேனே, 1 கொடுத்தேனே, எப்படி இருக்கிறாய் நீ? உண்மை இருந்தால் எஜமானனுடைய சந்தோஷத்திலே பிறவி, ஒருவேளை 10 பட்டணத்துக்கு, ஒருவேளை 5 பட்டணத்துக்கு நீ அதிகாரியாகலாம். இல்லை என்றால் உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ காட்டினா அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்பட்டு விடும். ஆகவே உண்மை மிக அவசியம். இப்பொழுது நமக்கு இன்னும் தொடர்ந்து போகும்பொழுது, ஏன்னா அதனால சொல்றாரு, உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாமே. ஒவ்வொரு உதட்டிலையும் அந்த வார்த்தை வரணும், அவசியம். அப்படி வந்தாதான் நாம இன்னும் நெருங்க முடியும். ஒருவேளை இது எப்படி நடந்துச்சு, நமக்குள்ள இதுக்காகத்தான் வசனம் கொடுத்தார். வசனத்தை பெற்றுக்கொண்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வச்சிருந்தா 30, 60, 100 மேனியா பலன் கொடுக்க முடியும். இல்லை என்றால் முள்ளின் இடையிலே பெற்றவர்களாக, கற்பாறை நிலை போடப்பட்டவர்களாக, வழியிலே போடப்பட்டவர்களாக, வீணாக போகிறதாக மாறும் சத்தியம். உண்மையாக பிரயோஜனமாக வேண்டுமென்றால் நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் வச்சு பலன் கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கிறவங்களை பற்றி ஒரு சாட்சி நாம் பார்க்குறோம், அவரோடு கூட இருந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்களும், அது ஒரு சேருதலுடைய ஒரு பாகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அடுத்த பாகம். போதாது, கூடவே உண்மை உள்ளவர்களும் மாய். அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சிந்தனையிலையும் ஒவ்வொரு விருப்பத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையான இருதயத்தை காக்கணும். காரணம், தேவன் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்கிற தேவன். அவர் நம்மகிட்ட கேட்ட விஷயம், மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு. அந்த இருதயம் கொடுக்கப்பட்டால் மட்டுமே அந்த இருதயம் தேவ சித்தத்தில் நிறைந்து, தேவ விருப்பத்திலே முழுமையடைந்து, தேவ சித்தத்திலே வெறி கொண்டு, தேவ சித்தத்தை மாத்திரமே செய்து தேவனிடத்திலே போய் சேரும்.
அதுதான் ஒரு அழகான பிக்சர். பாளையம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆக இந்த வாய்ப்பை புரிந்து கொள்ளக்கூட வாய்ப்பை தேவன் கொடுத்திருப்பது நாம் பெற்ற மகிமையின் சாட்சியம். ஆக மகிமைக்கான படியில் நாம் கடந்து போகிற பொழுது ரொம்ப முக்கியம், உண்மையான, நேர்மையான, சரியான ஒரு இருதயம் கடந்து போகலாம். அப்படி கடந்து போகிற பொழுது அடுத்தது நான் பார்க்குறோம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இது எப்படி நடக்கும்? வித் ஃபுல் அஷூரன்ஸ் ஆஃப் ஃபைத். எப்படி அப்படின்னா, இவ்வளோ வாய்ப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த தேவனிடத்தில் போகிறதுக்கான அநேக வாக்கு தத்துவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய நிலையை அடைந்தால் எங்கே போகும்? அழியாமை, கனம், மகிமை, எவ்வளோ எவ்வளோ அதையெல்லாம் சுதந்திரிச்சுக்கணும்னா, சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்களும் எனக்கு சொந்தம். ஒவ்வொரு தனிப்பட்ட இருதயம் என்னை தேவன் இப்படியான ஒரு வாய்ப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா, அவர் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். நான் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலிலே திருப்தியாவேன். அந்த மனசு நமக்கு இருக்கணும். எப்படி? வேத வசனம் சொல்லும்படியான வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் வசனம் நமக்கு சாட்சியிடும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே கூட சாட்சி சொல்கிறார். பைபிள் சொல்லணும், வியாசன்ஸ் ஆஃப் காட், பைபிள் சொல்லணும், பைபிள் வசனம் சொல்லணும். வசனம் சொன்னா நாம சொல்லலாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா எங்க இருக்கிறோம்? பாளையமாக கூட இருக்கலாம், விசுவாசியாக இருக்கக்கூடிய பிரகாரமாக கூட இருக்கலாம், அநேக வேலைகள் செய்தாலும் இன்னும் பரிசுத்தலத்திலே மாத்திரமே இருக்கலாம், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஓட்டம் தொடர்ந்து போவதற்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் வேணும். எப்படின்னா, நமக்கு தெரியும், சபைக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்களும் நமக்கு சொந்தம் என்ற உணர்வு, கன்ஃபர்மேஷன் இருக்கணும். யாக்கோபு சொல்லுது போல ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. ஒருவேளை சபை, இல்லைனா திரள் கூட்டம், இல்லைனா திரும்பவும் பழைய ஏற்பாடு. சோ நோ, உறுதியான ஒரு விசுவாசம் எப்படி வேணும்? ஏன்னா தேவன் கூப்பிட்டிருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார், நம்மை கொண்டு சேர்ப்பார். இல்லைங்களா? பேதுரு கேட்டார், அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவர் சொன்னார், இது மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். ஆக தேவன் பேரில், நம்முடைய அன்பு கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கணும். நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மகா பிரதான ஆசாரியன், அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய என்னால் கூடும். அந்த ஒரு மனோபாவத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, அன்பானவர்களே, வசனம் சொல்கிறது, ஒவ்வொருவனும் தன் தன் இருதயத்திலே முழு நிச்சயத்தை வைத்திருக்க கடவன். அவங்கவுங்க ஹார்ட்ல, அவங்கவுங்க மனசுல, அவங்கவுங்க சிந்தனையில் ஜெயிப்போம். தேவன் ஜெயிக்க வைப்பார். குமாரன் தலையாக இருக்கிறார், பிரதான ஆசிரியன் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். என்னை முழுவதுமாக நான் கொடுத்திருக்கிறேன், என்னை நடத்துவது அவர் கரத்தில் இருக்கிறது. அந்த நிச்சயம் மெல்ல மெல்ல கடந்து போகும்போது, விசுவாசத்தில் ஆரம்பிக்கிற நிச்சயம், அனுபவங்கள் வழியாக, ஊழியங்கள் வழியாக, பக்குவங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, அவமானங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக, நம்மை இறுகி 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 பூரண நிச்சயத்திற்குள் நம்மை கொண்டு போகும். அன்பானவர்களே, அப்படி கடந்து போகிற பொழுது நாம் தெரியும், உன்னதமானவர் நம்மை சேர்ப்பார். ஆகவே பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த மனோபாவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் அன்பு கர்த்தரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய ஓட்டம், அது ஒரு மிகப்பெரிய அளவில் பெற்றுக்கொள்ளத்தகுந்தான ஓட்டம் இருக்கும். ஆகவே பவுலை போல நாமும் சொல்வோம், நான் நிச்சயமற்றவனாக ஓடேன். ஒவ்வொரு மனசுக்குள்ள இருக்கணும், நிச்சயமில்லை என்ற உணர்வு வந்துவிடக் கூடாது. அதற்கேற்றார்போர் பலி 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 தியாகம் ஊழியத்திலே வார்க்கப்பட்டால் நாம் சொல்ல முடியும், நாம் பெற்றுக்கொள்ளத்தகுந்த ஒரு ஓட்டம் ஓடுவோம். அன்பு கர்த்தரை நோக்கி நாம் ஓடுகிறோம். பவுல் சொன்னார், நான் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணுகிறீர்களே, ஆனால் தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பானவர்களே, நாமும் கூட ஓட்டத்தில் இருக்கிறோம். மிக 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 வைராக்கியம் உள்ளவர்களாக, மிக 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 உத்வேகம் உள்ளவர்களாக, நம்முடைய பலி எரிந்து தீர வேண்டும். மாம்சம் சாம்பலானால் நாம் சேர்வோம்.
ஆக சேருவதற்கான வாய்ப்பை நம் முன்பதாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ கிருபையினாலே பெற்றதான் இந்த வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த உன்னதமான சுலாக்கியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமையாய் கர்த்தரை நோக்கி ஓடக்கிடுவோம். நன்றி.